கர்த்தருடைய வேத புத்தகத்திலிருந்து யாக்கோபு நிருபம், புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு நிருபம் முதலாவது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளணும். யாக்கோபு நிருபத்திலே முதலாவது அதிகாரம் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 12 வசனத்திலிருந்து 16 வசனம் வரையும் வாசிப்போம். 12 16 வசனம் வரையும் வாசிப்போம். இந்த வாசிப்பதற்கு முன்பாக இந்த பகுதியிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னா, பாவமும் சோதனையும் என்பது அதற்கு தலைப்பு. பாவமும் சோதனையும் என்பதுதான் இந்த செய்திக்கு தலைப்பு. 12 வசனத்தில் யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பின் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தனம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த வேளையிலே யாக்கோபுவினுடைய நிருபத்திலிருந்து பாவத்தை குறித்தும் சோதனையை குறித்தும் நாம் சிந்திக்கப் போகின்ற வேளையில் நீர்தாமே இந்த வார்த்தைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள உதவி செய்யும். புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதன்படி வாழ்க்கையில் நடக்கவும் நீர் எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் இடைப்பட்டு எங்களுடைய இருதயத்திலே பேசாவிட்டால் எங்களுடைய பாவங்களை உணர்த்தி நாம் போக வேண்டிய வழியை அவர் காட்டாதிருந்தால் இது வந்த காரியமே பிழைத்து போகும் ஆண்டவரே. நீர்தாமே உம்முடைய கிருபையின் மூலமாக எங்கள் மத்தியில் கிரியை செய்யும் என்று கேட்டு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமேன். பாவமும் சோதனையும் என்ற தலைப்புல இந்த வசனங்களை நாம் ஆராய போகிறோம். இந்த வசனங்களில் கடைசி வசனமாகிய 16 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு, பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். அதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால், யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதிய பொழுது அவர் சகோதரர்களுக்கு எழுதியிருக்கிறார். யார் சகோதரர்? யாக்கோபு சகோதரராக யாரை எண்ணி எழுதியிருக்கிறார்? விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம் இது. விசுவாசிகள் சொன்னா இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக ஏற்று விசுவாசித்து வாழ்கின்றவர்கள் தான் விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள். இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம். ஆகவேதான் என்னுடைய பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? இந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இங்க யாக்கோபு கொடுக்கின்ற போதனையாகிய அந்த பாவத்தை குறித்தும் சோதனையை குறித்தும் அவர் கொடுக்கிற போதனை வந்து அதை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறையில் செயல்படுத்த கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமே. அதனாலதான் சொல்லுகிறேன். இப்ப நீங்க இதை கேட்கிற பொழுது, இந்த வசனங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற போதனைகளை கேட்கிற பொழுது அதன்படி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு சொன்னா, நீங்க முதல்ல உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தவர்களாக இருக்கணும். ஏன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் பாவத்தை பற்றிய ஒரு சரியான உணர்வோடு அந்த பாவத்துக்கு எதிராக போராடி சோதனையிலிருந்து தப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது. விசுவாசிகளாக இல்லாதவர்களுக்கு அந்த வல்லமை இல்லைங்க, அந்த வல்லமையே இல்ல. அதனாலதான் சொல்லுகிறேன், இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. இந்த சொல்லப்படுகின்ற காரியங்களை நடைமுறையில செய்ய முடிந்தவர்கள் விசுவாசிகள் மட்டும்தான். ஏன்? அவர்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். அவர்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருப்பதனாலே இயேசுவனுடைய துணையோடு பரிசுத்தாவியானவனுடைய வழிநடத்தல் மூலமாக அவர்களால் பாவத்தை எதிர்த்து போராட முடிகிறது. சோதனையை தாங்கி சமாளித்து வெற்றி கொள்ளவும் முடிகிறது. அதை நீங்க நல்லா மனசுல வச்சுக்கணும். இந்த கூட கேட்கிற பொழுது நீங்க விசுவாசியாக இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் இருக்கணுமேனு ஒரு ஆசை ஏற்படும். இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கலாமேனு கூட நீங்க சிந்திக்கலாம். அது நல்லதுதான். ஆனா முதல்ல நீங்க கிறிஸ்தவரா வரணும். இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விசுவாசித்த பிறகுதான் இதை உங்களுடைய வாழ்க்கையில உங்களால செயல்படுத்த முடியும். அப்படி கிறிஸ்தவர்களுக்கு யாக்கோபு சொல்லுகிறது என்ன, பாவத்தை குறித்தும் சோதனையை குறித்தும் அவர் சொல்லுகிறது என்னன்னு பார்ப்போம். இங்க சொல்லுகிறார், இவர் ஆரம்பிக்கிறார் 13வது வசனத்துல, சோதிக்கப்படுகின்ற எவனும், சோதிக்கப்படுகின்ற எவனும் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். சோதிக்கப்படுகின்ற எவனும்னு சொன்னா கிறிஸ்தவராக இருந்து விசுவாசியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே சோதனையை சந்திக்கின்ற எவனும்னு அர்த்தம். அதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, ஆரம்பத்திலேயே சோதனை என்பது எல்லா விசுவாசிகளுக்கும் வரும். வாழ்க்கையில சோதனையை சந்தித்திருக்காத ஒரு விசுவாசிய நம்ம பார்க்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு விசுவாசியாக இருந்தா விசுவாசத்துல வாழ்க்கையில எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் கூட, ஆபிரகாம் அளவுக்கு, மோசே அளவுக்கு உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் கூட சோதனைகள் பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் வந்து சேரும். சோதனையை வாழ்க்கையில சந்திக்காத ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்துல இன்னும் பிறந்ததில்லை. அதாவது சோதனை சகஜம், வாழ்க்கையில சோதனை சகஜம், கிறிஸ்தவனுக்கு அது சகஜம். சோதனைங்கிற இந்த வார்த்தையை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டு விதத்துல யாக்கூபு அதை பயன்படுத்துகிறார். முதல் 12 வசனங்கள்ல பாக்குற பொழுது சோதனைங்கிறது வந்து ட்ரையல் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார். வாழ்க்கையில ட்ரையல்ஸ் வரும். ட்ரையல் சொன்னா துன்பங்கள், துயரங்கள் வாழ்க்கையில வரும். அது வெளியிலிருந்து வர்றது. ஒரு கிறிஸ்துவ சுவாசிப்பதனால இப்ப மலேசிய நாட்டில் சில துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அது வெளியிலிருந்து வர்றது. ஆண்டவரை சுவாசிப்பதனாலே நமக்கு வெளியிலிருந்து ஏற்படுகின்ற சோதனைகள். அந்த அர்த்தத்தில் முதல் 12 வசனங்கள்லயும் சோதனை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு விதத்திலையும் சோதனை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப ட்ரையல் மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் 13வது வசனத்தில் உள்ள வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் டெம்டேஷன் பேர். டெம்டேஷன், ட்ரையல், டெம்டேஷன். 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சோதனை டெம்டேஷனை குறிக்கின்றது. டெம்டேஷன் என்னது? அது வெளியிலிருந்து வர்றதில்ல, உள்ளுக்கு இருந்து, நம்ம உள்ளுக்கு இருந்து, நம்ம இருதயம் இருக்கு இல்லைங்களா, அந்த இருதயம் வந்து விசுவாசியாக மாறின பிறகும் அதுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குது. ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? அது கர்த்தர் விசுவாசிக்குது. இயேசு கிறிஸ்து தான் தேவன், ஆண்டவர்ங்கிறத நம்புது. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளின் படி தான் வாழணுங்கிற ஒரு துடிப்பு அதுக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளையும் 10 கட்டளைகளையும் அதனால புரிந்து கொள்ள முடிகிறது. அதை செய்யணும்னு ஒரு தாகம் அதுக்கு இருக்கு. இதெல்லாம் இருக்குது விசுவாசியினுடைய இதயத்துக்கு, அதெல்லாம் இருக்கு. அது ஒரு பெரிய மாற்றம். விசுவாசி ஆவதற்கு முன்புக்கு அப்படி இருந்ததில்லை. அது இந்து கோயிலுக்கு போயிருக்கும், விக்கிரகங்களை கும்பிட்டு இருக்கும், இந்து கலாச்சாரங்களை பின்பற்றிட்டு இருக்கும், என்னமோ செஞ்சுட்டு இருந்திருக்கும். இயேசுவை பத்தி காதால கேட்டா கூட அவனுடைய இருதயத்தில் அந்த துடிப்பு ஏற்படுவதில்லை. அந்த இருதயத்துக்கு இயேசுவின் மேல ஒரு நேசம், பாசம், அன்பு இதுக்கு முந்தி இருந்ததில்லை. இயேசுவை பத்தி கேட்டாலும் கூட இயேசுடைய வார்த்தைகளுக்கு புரியாம இருந்திருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இருதயத்துக்கு வந்த பிறகு அது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு நான் இயேசுக்கு அடிமை, சிலுவைக்கு அடிமைங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு இருக்கு. ஆனா அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்த பொழுதும் கூட அதுக்கு பாவத்தினால அது சோதிக்கப்படலாம். மறந்துடாங்க, பாவத்தை பத்திய உணர்வு அதுக்கு இருக்கு. பாவம்ங்கிறது தப்புன்னு அதுக்கு தெரியும். வேதத்தை பார்த்து இந்த வேதத்துல சொல்லி இருக்கிறபடி நடக்கிற பொழுதுதான் பாவத்தை செய்யாம இருக்கலாம்ங்கிறது அதுக்கு தெரியும். எது பாவம்ங்கிறத கூட அந்த இருதயத்துக்கு தெரியும். எப்படி தெரியும்? இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு எதிரானதெல்லாம் பாவம்னு அதுக்கு தெரியும். ஆனா அந்த அளவுக்கு பாவத்தை பற்றி ஒரு உணர்வும் அறிவும் அதுக்கு இருந்த பொழுதும், ஒரு பெரிய மாற்றம் அந்த இருதயத்திற்கு ஏற்பட்டு இருந்த பொழுதும் கூட அந்த இருதயத்தால பாவத்தை செய்து விடலாம். செய்து விடக்கூடிய ஒரு இயல்பு அதுக்கு இருக்கு. பாவத்தை கண்டா அது பயப்படும், ஆனா அதை செய்து விடக்கூடிய ஒரு இயல்பு அதுக்கு இருக்குது. அப்ப எப்ப இந்த இருதயத்துக்கு பாவத்தையே செய்யாம இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சொன்னா பரலோகம் போன பிறகுதான். ஆகவே ஒரு பெரிய மாற்றத்தை இயேசுவின் மூலமாக பரிசுத்தாவியின் மூலமாக சுவாசியனுடைய இருதயம் அடைந்திருந்த பொழுதும் கூட இந்த உலகத்துல அது பாவத்தோடு போராடும் ஒரு இயல்பைய கொண்டிருந்த பொழுதும் கூட, பாவத்தை அது வெறுக்கின்ற ஒரு இதை கொண்டிருந்த பொழுதும் கூட, அதனால் பாவத்தை செய்துவிட முடியும். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து விசுவாசியனுடைய இருதயம். அதுக்கு பாவத்தை செய்யக்கூடிய அந்த இயல்பு இல்லாமல் இருந்தா யாக்கோபு இப்படி எழுதியிருக்க மாட்டாரே, சோதிக்கப்படுகிற எவனும் எழுதியிருக்க மாட்டாரே. ஒரு இதயத்துக்கு பாவத்தை செய்யக்கூடிய செய்துவிடக்கூடிய ஒரு தன்மை இருந்தா மட்டும்தான் அது சோதனைக்குள்ளாக போகும். பாவமே செய்யாத இருதயத்தை நம்ம கொண்டிருந்தா சோதனை நம்ம ஒன்றும் பண்ண சோதனை ஒன்றும் பண்ண. சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவிலாம் சாமியாருங்க இருக்கிறாங்களா, ஏன் உங்க ஊர்லயும் இருக்கலாமா, இருக்கலாம் சாமியார். அவன் என்ன ஒண்ணுமே செய்யாதுன்னு இப்படி உட்கார்ந்துருப்பான். ஆனா சுத்த பொய், அவ்வளவு பேரும் அவன் என்னென்ன பேர் வச்சிருந்தாலும் சரி அவ்வளவு பேரும் போலி சாமியார் தான், ஒருத்தனுமே ஒழுங்கானவே இல்லை. ஏன்னா அவன் வந்து முழுசா சாமியார்னு கூப்பிட்டுக்கிட்டா கூட முழுசா ஆசாமிகள், புரியுங்களா, முழுசா ஆசாமி. ஏன் அவன் மனுஷன், சும்மா அப்படி நடிக்கிறான், நம்ம நம்ப வைக்கிறான், நம்புறவங்க எல்லாம் தப்பு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அத்தனை பேரும் ஒண்ணு விடாம ஆசாமி தான், சாமியே இல்ல. ஏன், அது பாவத்தால உள்ள உடம்பையும் பாவத்தால இருதயத்தையும் வச்சிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா, உலகத்துல நம்முடைய இருதயம் இருக்கே அது பாவத்தை செய்துவிடக்கூடிய இருதயம். விசுவாசியுடைய இருதயத்தை பத்தி என்ன சொல்லலாம்னு சொன்னா அது கிருபையின் மூலமாக திருத்தப்பட்ட ஒரு இருதயம். விசுவாசிகளை கூட நம்ம எப்படி சொல்லிக்கலாம்னு சொன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பாவிகள்னு சொல்லலாம். அவிசுவாசி விசுவாசி, அதாவது கிறிஸ்தவன் அல்லாதவன் கிறிஸ்தவன் ரெண்டு பேரையும் பார்த்தா அவங்க யாரு, அவங்க பாவிகள், நாம ரட்சிக்கப்பட்ட பாவிகள். என்ன அர்த்தம், என்ன அவன் பாவியா நம்ம ரட்சிக்கப்பட்ட பாவினா அப்ப ரெண்டு பேரும் தொடர்ந்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கோமா, இல்ல. ஏன்னா ரோமர்ல பவுல் சொல்லுகிறாரு, நீ கிருபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருந்தா நீ பாவத்தை எப்படி செய்வது, செய்யக்கூடாது. பாவத்தை பத்திய உணர்வு இருக்கு, பாவத்தை பத்திய அறிவு நமக்கு இருக்கு, பாவத்தை செய்து விட கூடாத ஒரு தன்மையும் நமக்கு இருக்கு. பாவத்தை செய்து விடலாம், ஆனால் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு கூடிய நடவடிக்கை எடுக்கிற வல்லமையும் நமக்கு இருக்கு இயேசுவின் மூலமாக. அதனாலதான் இவர் சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிற எவனும், சோதனைக்கு நீ உள்ளாகி விடலாம். சோதனை எல்லாருக்கும் வருவது, சோதனை நம்முடைய வாழ்க்கையிலே சகஜமானது. சோதனைக்கு உள்ளாகாத ஒரு மனிதனும் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்த பொழுது அவரும் கூட சோதனைக்கு உள்ளானாரா இல்லையா? உலகத்திலேயே பாவமே இல்லாமல் பிறந்த ஒரே மனிதன் யார், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாவமே இல்லாதவராக இருந்த பொழுதும் கூட மனிதன் இந்த உலகத்துல படுகிற அத்தனை துன்பங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பாவமே இல்லாமல் அனுபவித்தாரா இல்லையா? அப்படி அனுபவித்த பொழுது அவரும் சோதனைக்குள்ளாக வேண்டி இருந்தது. 40 நாள் வனாந்தரத்தில் அவர் பிசாசினால சோதிக்கப்பட்டார். அவர் கண்ணீர் விட்டிருக்கிறார், அவர் ஆனந்தப்பட்டிருக்கிறார், வருத்த துன்பங்களை வாழ்க்கையில இயேசு அனுபவித்திருக்கிறார். ஏன், அது என்னத்தை காட்டுகிறது, உலகத்துல எந்த மனிதனாக இருந்தாலும் கூட அவன் இயேசுவை விசுவாசித்த பொழுதும் அவன் சோதனைக்குள்ளாக போயே தீருவான். சோதனை எல்லாருக்கும் சகஜம், அதனாலதான் சோதிக்கப்படுகிற எவனும் அப்படின்னு யாக்கோபு இங்க ஆரம்பிக்கிறார். ஆனா இங்க சோதிக்கப்படுகிற அந்த நிலைமைக்குள்ளாக நாம் போன பொழுதும் கூட, எல்லா விசுவாசிகளும் சோதனைக்குள்ளாக போகிற பொழுதும் நம்ம முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய உண்மை என்ன? இப்ப கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசியாக இருந்தா பல சோதனைகள் இருக்கலாம், சில சோதனைகளை வெற்றி கொண்டிருக்கலாம், புதுசா ஒரு சோதனை வந்திருக்கலாம், அது உங்க மனசை உறுத்திக்கிட்டு இருந்திருக்கலாம், இதுல இருந்து நம்ம காப்பாற்றப்படணும் தப்பணும்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கலாம். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னு யாக்கோபு சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அதான் முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டியது. நேற்று கூட சொன்னேன் இல்லையா, ஆண்டவரை பத்தி ரொம்ப பேருக்கு தப்பான எண்ணம் இருக்கு, அவர் ரொம்ப கோபக்காரரு, இந்த மாதிரி தப்பான எண்ணம். விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில சோதனைக்குள்ளாக போகிற பொழுது, சோதனையை எதிர்நோக்குகிற பொழுது நம்ம செய்து விடக்கூடாத ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இது கர்த்தரால் வருகிறது, கர்த்தர் நமக்கு இதை செய்கிறார்னு நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது. நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன்னா இப்ப இங்க சொல்லப்படுகிற சோதனை நம்ம இருதயத்திலிருந்து வருகிற சோதனை. எப்படி இருதயத்திலிருந்து வருது? யாக்கோபு அதெல்லாம் ரொம்ப அழகா வளர்க்க போறார். நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவிகள் இல்லையா, நம்ம இருதய திருத்தங்களுக்கு உள்ளாகி இருந்த பொழுதும் கூட பாவத்தை செய்துவிடக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கு. ஆனா அது அதை நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு காதால் எடுத்து கேட்டு இது தப்பு இது சரின்னு எல்லாம் அதுக்கு ஒரு போதனையெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிற பொழுது அந்த உண்மைகளை தெரிந்து அது ஒழுங்கா இருக்கும். ஆனா எது பாவம்னு ஒண்ணு இருக்குதோ அந்த பாவத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு இடத்துல அது இருக்கும்னு சொன்னா அது டக் டக்னு அடிக்க பார்க்கும். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். உடனே என்ன செய்யணும்? ஒரு விசுவாசி, ஓஹோ இது நான் இருக்கக்கூடாத இடம்னு சொல்லி அங்கிருந்து ஓடியே போயிடணும். யோசேப்பு ஓடுற மாதிரி அப்படிதான் காத்துக்கணும் நம்ம இருதயத்தை. அதுதான் இங்க சொல்லுகிறேன். ஆகவே இந்த இருதயம் ஒரு பாவத்தை உணர்கிற பொழுது அதை செய்துவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது அது கர்த்தரால் ஏற்பட்டதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒரு நாளும் நம்ம பாவம் செய்யும்படி தூண்ட மாட்டார். என் கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை ஒதுக்குகிறவர், அதை அருவறுப்போடு பார்க்கிறவர். அப்போ ஒரு விசுவாசி அது செய்யும்படி கர்த்தர் ஒரு நாளுமே தூண்ட மாட்டார். ஏன்? வேதம் கர்த்தரை பத்தி என்ன சொல்லுது? மகா பரிசுத்தர், மகா நீதியானவர். பரிசுத்தமானவர் பரிசுத்தம் இல்லாததை செய்ய முடியாது, நீதியானவர் அநீதியானதை செய்யவே மாட்டார். அப்ப அப்படி எப்படி நம்ம அவரை தப்பா சொல்லலாம்? சொல்லலாமா? சொல்ல மாட்டோம், கூடாது. ஆகவேதான் இது ஆண்டவரால் ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. நீங்க பாட்டுக்கு ஒரு பெரிய தப்ப செஞ்சிட்டு நான் என்னங்க செய்யறது, அவரு செய்ய வச்சிட்டாருன்னு சொன்னா அது முழு முட்டாள்தனம். சரிங்களா? முழு முட்டாள்தனம். சொல்லாமா, நான் ஒரு விசுவாசி, ஒரு எந்த பையனை காதலிச்சிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு, ஏமா அப்படி செஞ்ச அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னா நான் என்னங்க செய்யறது, ஆண்டவர் என் இருதயத்தில் அந்த ஆசையை ஏற்படுத்தி விட்டுட்டாருன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் தப்பு செய்ய மாட்டார். நீ செஞ்ச பெரிய தப்பு, உன்னுடைய இருதயத்தை அது தவறுன்னு தெரிஞ்சிருந்த பொழுதும் உன் இருதயத்தில் அந்த ஆசை எழும்புறதற்கான ஒரு சான்ஸ கொடுத்து உன் அறிவு ஒன்னு அது தப்புன்னு சொன்ன பொழுதும் உன்னுடைய ஆசைக்கு நீ உடந்தையாகி நீ போய் நீயே செய்த தப்பே தவிர கர்த்தர் அந்த காரியத்தை உன்னை செய்ய வைக்கவில்லை. கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய வைக்க மாட்டார். அவனால் தான் பாவம் செய்ய முடியாதே, அவருக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. உலகத்தில் பாவம் வந்ததுக்கு அவர் காரணமே இல்லையே. அவர் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுகிற தேவன் நம்ம போயிட்டு அனாவசியத்துக்கு பாவம் செய்யும்படி சோதிப்பாரா? சோதிக்கவே மாட்டார். ஆகவே பாவத்தை சோதிக்க சோதனைக்குள்ளாகிற யாருமே நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லவே கூடாது. அது மட்டுமல்ல, யாக்கோபு சொல்லுகிறான், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பொல்லாங்கால அவர் சோதனைக்குள்ளாக முடியாது. சாத்தான் கொண்டு போயிட்டு இயேசு கிறிஸ்துவை சோதனை பண்ணானா இல்லைங்களா? எத்தனை என்னமோ பண்ணி பார்த்தான், உங்களுக்கு இதைத்தாரேன் அதைத்தாரேன் இப்படித்தாரேன், ஒண்ணுக்கும் அவர் மசிய மாட்டேங்கிறாருன்னு உடனே நீ அப்ப வேதத்துல இப்படி சொல்லி இருக்க, அதுபடி நீ ஏன் செய்ய மாட்டேங்கிறன்னு அதையும் வேதத்தையே வச்சு ஆண்டவர் ஏமாத்தவும் பார்த்தான். ஒண்ணுமே அவனால் செய்ய முடியலையே, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் பொல்லாங்கால அவரை சோதிக்க முடியாது? ஏன் பொல்லாங்கான இருதயம் அவருக்கு இருக்கா? இல்ல. பொல்லாங்கால அவரை சோதிக்கப்படுகிறதும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பாவத்தை செய்யும்படி சோதிக்கிறவர் அல்லங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால சும்மா ஆண்டவர் மேல பழி போடாதீங்க, அது பாவம். அந்த நாக்கு சுற்றுவார். நாம பாவத்தை செஞ்சுட்டு அவர் மேல பழி போடக்கூடாது. நான் என்ன செய்யறது, அவன் பாட்டுக்கு என் வழியில வந்துட்டான், ஆண்டவர் அனுப்பி இருக்க கூடாது. தப்பு அவன் செய்யற பாவத்துக்கு அடி மட்டும் இல்ல, இப்ப இந்த அநியாயமா ஆண்டவரை பொய் சொல்லி குறை சொல்றோம் இல்லையா, அதுக்கும் உதவி கிடைக்கும். மேல நம்ம நம்ம நாக்கு நம்ம இருந்த எவ்வளவு மோசமானது, முடிஞ்சா ஆண்டவர் மேலேயே பழி போட்டுருதா இல்லையா? அந்த அளவுக்கு மோசமான பிறவிகள் நாம. ஆண்டவர் ஒரு நாள் தப்பு செய்ய மாட்டார், அவர் பரிசுத்தமானவர். உண்மையிலேயே பார்க்க போனா இவ்வளவு நேரம் இவ்வளவு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம அந்த அளவுக்கு விட்டு இருக்கிறதே அவரு பொறுமையை காட்டுது. என்ன, நம்மளை பொசுக்கி இருக்கணும். அப்பப்ப பொசுக்கி இருந்திருந்தா
பாவமெல்லாம் இல்லாம உலகம் ஒழுங்கா இருந்திருக்குமா இல்லையா? அப்ப அவர் எவ்வளவு பொறுமையா இருக்கிறார் நம்ம திருந்தணும்னு சொல்லி. அதனால கர்த்தர் ஒரு நாளுமே நம்ம குற்றம் சாட்டக்கூடாது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிடுவோம்னு சொல்லித்தான் யாக்கோபு சொல்லுகிறாருங்க. தெரிஞ்சிடுவோம், சின்ன பசங்களை பாருங்க, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு நல்லா மாட்டிக்கிட்டான் அம்மா அப்பா கிட்ட, மாட்டிக்கிட்ட உடனே என்ன சொல்லுவாங்க? உடனே என்ன செய்வான்? நான் தப்பே செய்யலங்கிறதுக்காக யாரு யானையா போட பாப்பானா இல்லையா? இந்த அவன் தாங்க இல்லைங்க, அந்த அண்ணன் அப்படி செஞ்சான், அக்காவாலதான் இப்படி வந்துச்சுன்னு ஏதாவது யார் மேலேயாவது போட பாப்பான். எவனா ஒத்துக்கிற ஒருத்தனை பார்த்துருக்கீங்களா? யோக்கியமா நான் செஞ்சது தப்பு தான், நானே சுயமா செஞ்சேன்னு சொன்ன ஒரு புள்ளைய பார்த்துருக்கீங்களா? இல்ல, பாவம். அதனால ஆண்டவர் மேல நம்ம பிழை போட தவறு சொல்லக்கூடாது. அடுத்ததாக என்ன ஆலோசனை சொல்லுகிறார்? நம்ம சோதனைக்குள்ளாகிற பொழுது வேறு ஆலோசனைகள் என்ன தருகிறார் யாக்கோபு? 15வது வசனத்துல பாக்குற பொழுது, 14வது வசனம், இந்த 14-15வது வசனம் வந்து ரொம்ப அருமையான வசனம். என்ன அருமையான வசனம்னு சொன்னா, இந்த சோதனைங்கிறது பாவத்தை செய்துவிடக்கூடிய ஒரு சோதனை வருது இல்லைங்களா, அந்த சோதனையை பற்றி, அந்த சோதனை வருகிற பொழுது நம்ம இதயத்துல என்ன நடக்குதுங்கிறது சும்மா அருமையாக விளக்கி இருக்கிறார். உண்மையிலேயே சொல்ல போனா இது வேதத்துல ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி. முழு வேதத்திலயுமே எவ்வளவோ பகுதிகள் இருக்கு பாவத்தை பத்தி விளக்குகின்ற பகுதிகள், சோதனைகளை பத்தி சொல்லுகின்ற பகுதிகள் நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் பார்க்கிற நேரம் இப்ப இந்த 2 வசனங்களும் ரொம்பவும் அருமையான வசனங்கள். அதாவது சில ரொம்ப பேருக்கு சில காரியங்களை சொல்லணும்னு சொன்னா ஒழுங்கா சுருக்கமா சொல்ற வல்லமை எல்லாருக்கும் இருந்துராது இல்லைங்களா? சில பேர்கிட்ட விட்டானா அடிச்சிட்டு போனா 2 மணி நேரத்துக்கு ஒரு 1/2 மினிட்ல சொல்ல வேண்டியதை 2 மணி நேரத்துக்கு சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? நமக்கு மண்டையே வெடிச்சிடும், ஓடியே போலாமான் இருக்கும். சில பேர் இருக்கிறாங்க சும்மா அப்படியே அருமையா சுருக்கமா சொல்லுவாங்க, அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி பதிகிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு வித்தகம் தான், அது ஒரு கலை, சும்மா வந்துடாது. எப்பவுமே சொல்றத சும்மா அனாவசியத்துக்கு இழுத்துக்கிட்டே போகாம சொல்ல பார்க்கணும். அது அது ஒரு திறமை, அதை கத்துக்கிறது கூட நல்லது. யாக்கோபு அப்படித்தான் 2 வசனத்துல ஒரு பெரிய காரியத்தை அவ்வளவு சுருக்கமா சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த சுருக்கமா சொல்லி இருக்கிறத ஜான் ஓவன் சொல்லுகிற பரிசுத்தவான், ஒரு பியூரிட்டன் சொல்லுவாங்க, அவர் ஒரு பெரிய ஞானி, அருமையா எழுதி இருக்கிறார். அதை ஒரு பெரிய வால்யூமே எழுதி இருக்கிறார் அதை பத்தி. யாக்கோபு அங்க 2 வசனங்கள்ல சொல்லி இருக்கிறது. ஆகவே எல்லாம் நீங்க கவனத்தோட கேளுங்க. இங்க வந்து யாக்கோபு, அதாவது ஆண்டவர் யாக்கோபு மூலமாக நமக்கு விளக்கப்படுத்துகிற ஒரு காரியம், ஒரு அருமையான ஒரு பெரிய ரகசியம், தேவ சத்தியம் நம்ம இருதயத்தை பத்தியும் சோதனையை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, சோதனை வருகிற பொழுது நமக்கு என்ன நடக்குது? இங்க பாருங்க என்ன சொல்றாரு 14வது வசனம், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனை வருகிற பொழுது அது எப்படி என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்ம நம்முடைய சுய இச்சையினாலே, அதான் முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது. சோதனை வருகிற பொழுது நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகின்றது இச்சை. என்னது தமிழ்ல? தமிழ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லாங்குவேஜ், நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆங்கிலத்தில் லஸ்ட்னு சொல்லுவாங்க, இச்சை. ஒரு ஒரு விஷயத்துல, ஒரு பொருள்ல ஒரு தீவிரமான ஒரு ஆசை, போகம் பாத்தீங்களா, எவ்வளவு இருக்குது மோகம். அதாவது இச்சைன்னு சும்மா சொன்னா அதுல இது நல்ல இச்சையா கெட்ட இச்சையான்னு அந்த வார்த்தை சொல்லல இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம அப்படி பயன்படுத்திடுறோம். ஒரு பொருளை நம்ம ஆசைப்படலாம். இப்ப எனக்கு உங்க ஊருக்கு வந்தேன்னா கொழுக்கட்டையில ரொம்ப ஆசை எனக்கு. வாரதுக்கு முந்தையே போன் பண்ணி சொல்லிடுவேன் குணா கிட்ட. ஆனா எப்பவுமே அதை நல்லா செஞ்சு வைப்பாங்கன்னு இல்லை, சில நேரம் அது நல்லா இருக்காது. நான் நல்லா செஞ்சா நல்லா டேஸ்டா இருக்கு. அப்ப எனக்கு அதுல ஒரு இச்சையா இருக்கா இல்லையா? இப்ப அது நல்ல இச்சையா கெட்ட இச்சையா? ஒழுக்கட்டை சாப்பிடுறதுக்கு யாராவது என்ன சுடுவாங்களா? அதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன சுதந்திரம் கொடுத்துருக்கிறார், அது நல்லதுதான். அதே அளவுக்கு மீறி சாப்பிட்டா அது தப்பு தான், ஏன் அது உடம்புக்கு சரியில்லை. ஆனா ஒழுக்கட்டை சாப்பிடுறது தப்பு இல்லையே, அது நல்லது. ஆனா தவறான மோசமான இச்சைகள் இருக்கு இல்லைங்களா? இப்ப தெரியுமா, இல்ல மோசமானது இருக்கு, செய்யக்கூடாதது செய்யறதுக்கு ஆசைப்படுறது தவறான இச்சை. பாவமான ஒரு காரியத்திலே நமக்கு ஏற்படுகின்ற ஆசை தவறானது. அப்ப அந்த இச்சைங்கிறது எங்க ஏற்படுது? கொல்கத்தை சாப்பிடுறதுக்கு ஆசை எங்க ஏற்படுது? அவர் இந்திரன்லயா ஏற்படுது? இல்லையே. எனக்கு தானே ஆசை. அப்ப எனக்கு எங்க ஏற்படுது? என் இருதயத்துல ஏற்படுகிறது. என் இருதயத்துல, என் நாக்குக்கு அதுல கொஞ்சம் அப்படியே கேள்விப்பட்ட உடனேயே தண்ணி ஊறுதா இல்லையா? அப்ப ஊறுறது காரணம் என்ன? ஏன் இருதயத்துல? இப்போ உங்களுக்கு அதை பார்த்துட்டு நீங்க கம்முன்னு இருந்துருவீங்க, உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். சில பேருக்கு அது பிடிக்காது இல்லையா, உங்களுக்கு வேற எதுலயே அது இருக்கும். இப்ப எனக்கு அது பிடிக்குது, அப்ப ஏன் நாக்குல தானே தண்ணி ஊறுது? அப்ப ஏன் என் இருதயத்துல அந்த இச்சை ஏற்படுதா இல்லையா? இப்ப இதையே ஒரு பாவமான காரியத்துல பாருங்க, பாவமான காரியத்துல இப்ப என்ன ஏற்படுது, எங்க ஏற்படுது? அதை பார்த்த உடனே கண்ணு போகுதுன்னு சொன்னா இச்சை எங்க ஏற்படுது? என் இருதயத்துல. அப்ப என் இருதயம் வந்து அந்த இச்சைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கா இல்லைங்களா? அதனாலதான் யாக்கோபு என்ன சொல்லுகிற, அவனவன் தன் தன், ஒவ்வொருத்தனும் அவனவன் சொன்ன ஒவ்வொரு விசுவாசியும் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு நமக்குள்ளே நம்முடைய இருதயத்திலே அந்த பொருளின் மேல் ஏற்படுகின்ற அந்த இச்சையினாலே என்ன செய்யப்ப இழுக்கப்பட்டு, அவனுடைய இருதயத்தினாலே இழுக்கப்பட்டு. இப்படி நீங்க போர்ட் டிக்சன்ல இருக்கிறோம், கேஎல்ல இருக்கிறோம் வச்சுக்கோமே, அப்படியே ஒரு ஷாப்பிங் மால்ல போய்கிட்டு இருக்கிற நேரம் எனக்கு வந்து இப்ப மொபைல் போன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கு இப்போ வச்சிருக்கிறேன். அப்படி போய்கிட்டு இருக்கிறோம், போய்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் ஒன்று இருக்கு, அதுல புதுசா அட்வர்டைஸ் பண்ணி இருக்கிறான். இப்ப இங்க பார்த்தானா அடே ஐபோன்ல லேட்டஸ்ட் ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்ப இருக்குது. அப்ப அந்த விஷயத்துல எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தா உடனே என்ன செய்வோம், அப்படி அட புதுசா வந்திருக்கா கொஞ்சம் பொறுங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன் போயிட்டு அதெல்லாம் வாசிக்க பார்ப்போமா, அதெல்லாம் வாசிக்க பாக்குற நேரம் நம்ம வச்சிருக்கிற கூட 10 காரியங்கள் புதுசா அதெல்லாம் போட்டுருக்கு. அதுவும் என்ன, இவன் அட்வர்டைஸ் பண்ற நேரம் பயங்கரமா அட்வர்டைஸ் பண்ணிடுவானுங்களே, நம்மளே எல்லாம் கவர்ற மாதிரி இருக்கும் இல்லையா, பாக்குற நேரம் பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளவு காரியம் செய்யுமா அப்படின்னு. உடனே அதுல ஒரு என்ன செய்யற, முதல்ல ஓகே ஐ லைக் இட் அப்படின்னு வந்துருதா இல்லைங்களா? அப்ப இருதயத்துக்கு என்ன ஆசைப்பட்டு ஆசைப்பட்டுன்னு விலைய பாக்குறோம், விலை கொஞ்சம் மலப்பு தட்டுற மாதிரி தான் விலை இருக்கும் இருக்கும் இல்லாட்டி அதுக்கு ஏன் விலை, விலை மதிப்பு அது இல்லாத அதுக்கு அவ்வளவு தூரம் பணம் செலவழிச்சு அட்வர்டைஸ் பண்ணுவானா? பண்ண மாட்டானே. அப்ப அதை பார்த்த உடனே நமக்கு தெரியும் நம்ம பேங்க் இருப்பு அதுக்கு உதவாது வாங்குறதுக்கு, உடனே போயிடுறோம், அங்கிருந்து போயிடுறோம். போனாலும் நம்ம உடம்பு தான் போய்கிட்டே இருக்கே தவிர நம்ம மனம் எங்க இருக்குது? எங்க இருக்கு? கடையில விட்டுட்டு வந்துட்டோம், விட்டுட்டு வந்துடுறோமா இல்லையா? அப்புறம் போறோம் வேற காரியங்கள்லாம் ஈடுபடுறோம், அப்படியே ஈடுபட்டுகிட்டு இருந்து எங்க போனையே எடுத்து யூஸ் பண்ற நேரம் எல்லாம் என்ன வருது, அங்க போயிருது, போயிருதா இல்லையா? தூங்குறீங்க என்ன வருது, கனவுல வருது. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், ஒரு வாரமோ என்ன நடக்குது, அதே தான் வருது, யோசனை வருது, விலைய யோசிச்சு பாக்குறோம், எப்படிறா இப்ப அதை நான் வாங்கணும்னா என்ன செய்யலாம்னு யோசிச்சு பாக்குறோமா இல்லையா, யோசிச்சு பாக்குறோமா இல்லீங்களா? பேங்க் பேலன்ஸ் யோசிச்சு பாக்குறோம், இப்படி செஞ்சா வாங்கலாமா, அப்படி செஞ்சா வாங்கலாமா, இப்படி எல்லாம் யோசிச்சு பாக்குறோமா இல்லையா? இப்படி எல்லாம் யோசிச்சு பாக்குறோம். திரும்ப ஒரு வாரம் போயிருக்குது, இப்படி மனசுல இது வந்துட்டு வந்துட்டு போகுது, மத்த காரியங்களே எவ்வளவு செஞ்சுட்டு இருந்தா இது வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு வாரம் போறோம், அந்த ஒரு வாரத்துல எத்தனை தடவை நீங்க திரும்ப அந்த கடைக்கு போயிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. அத பத்தி கூகுள்ல தட்டி வாசிச்சு பார்த்திருப்போம், அந்த கடைக்கு ஒரு 3 தடவையா விசிட் அடிச்சு வந்திருப்போமா இல்லையா? வந்திருப்போம். சரி, ஒரு நாள் போறோம், ஒரு நாள் போற நேரம் அந்த கடையில அன்னைக்கு எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க, ஒரு பெரிய கடை, ஒருத்தனுமே பக்கத்துல இல்ல, போன் நம்ம முன்னுக்கு இருக்குது. சில பேருக்கு என்ன தோணுது, அதை எடுத்து பாக்கெட்ல போடுற அளவுக்கு தோணல, விசுவாசியா இல்லாதவன் எடுத்துட்டு போயிடுறானா இல்லையா? சரி, போனு இவன் எங்க இருந்து இதெல்லாம் நடக்குது, இருந்துதான் நடக்குது. அந்த இச்சை இவனுக்கு, அந்த போனுக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு உயிர் இல்ல இல்லையா, அதுக்கு தெரியாது. இங்கதான் இந்த ஒரு வாரமும் அந்த போனை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு பணம் கொடுக்காம போற அளவுக்கு அவ்வளவு யாருல நடந்திருக்குது, இவன் இருதயத்துல தான் நடந்திருக்குது. யாக்கோபு அதைத்தான் சொல்லுகிறார், அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு. இந்த சுய இச்சையினால இழுக்கப்பட்டு அதுல என்ன ஆகுறான்,
சிக்கிக் கொள்ளுகிறான். இப்ப எனக்கு போன்ல ஒரு ஆசை இருந்துச்சு, அதை பார்த்தான், அதுல சொன்ன காரியங்களெல்லாம் கேட்டான். சோதனை வருகிறது, சோதனை வருகிறது. சோதனை வந்த உடனேயே அங்க வார்னிங் டியூப் லைட் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொல்லுவார், இருதயம் சொல்லும், ஆஹா சரியில்லப்பா அப்படின்னு. இருதயத்தை ரொம்ப கட்டுப்படுத்தி பழக்கப்படுத்திக்கிட்ட விசுவாசிகள் என்ன செய்வான்னு சொன்னா, நான் கூட குணாவோட ஷாப்புக்கு போனேன். போனப்ப பொருள்களெல்லாம் பிடிக்காத அளவுக்கு நான் ஒன்னும் சாமியார் இல்லை, சாமியார்லாம் வேஷம் போடுறவங்க இல்ல, எனக்கும் சில பொருள்கள் பிடிக்கும். ஒரு கண்ணாடி ஃப்ரேம் ஒன்று பார்த்தேன், ஹே வெரி நைஸ் வாங்கி போட்டு பார்த்தேன். அப்புறம் விலையை கேட்டு பார்த்தேன், விலையை கேட்டு பார்த்த உடனே டியூப் லைட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வச்சுட்டு போயிட்டேன், நான் வாங்க போறது இல்லை, அதனால் வாங்க போறது இல்ல. சரி தப்பி தவறி சேல்ல போட்டு அது 50% ஆஃப்னு சொல்லி இருந்தான்னா, சரி எனக்கு தெரியும் இது நியூசிலாந்துல கிடைக்காது, சிங்கப்பூர்லயும் கிடைக்காது. 50% ஆஃப்னு சொன்னா அது நல்லதுதான், நம்ம பர்ஸ் தாங்குன்னு வாங்கிட்டு போகலாம். சில நேரம் இன்னும் சில நேரம் யோசிக்கும், நான் ஏற்கனவே 2-3 இருந்துச்சு, நான் அதையும் வாங்கி சும்மா வச்சுக்கிட்டேன் என்ன இருக்குது. அப்ப இருதயத்தை நம்ம சரியா பார்த்துக்கிட்டா சும்மா அனாவசியத்துக்கு ஆகப்பட மாட்டோம். ஆனா எல்லாருடையும் அப்படி இல்லையே. சில பேருக்கு டியூப் லைட் அது ரெட் கலர்ல ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அதெல்லாம் கேட்காம என்ன செய்வாங்க, வார்னிங் ஃபர்ஸ்ட் வார்னிங் செகண்ட் வார்னிங் தேர்ட் வார்னிங் எல்லாம் வரும் பயங்கரமா. அப்புறம் அடிக்கும் பாத்துருக்கீங்களா, அந்த சில நேரம் படத்துல பயங்கரமா சத்தத்தோட அந்த லைட் வரும் பிறகு ரொம்ப வெடிக்க போகுது, சொல்லியாச்சு போயிருங்கப்பா. கேட்க மாட்டா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, இன்ன உடனே இன்னும் கூட சத்தத்தோட எல்லாம் அலாம் அடிக்கும், அதை மசிய மாட்டாங்க பாருங்களா. அப்ப இந்த இச்சை என்ன செய்யுது, இச்சை தான் அங்க ரொம்ப வேலை செய்யுது. அவன் என்ன செஞ்சிடறான், அதுல இழுபடுகிறான், தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு இவ்வளவு அலாம் அடிச்சு அவ்வளவு ரெட் லைட் பத்தும் அவன் ஏலவே ஏலான்னு நிக்கிறான், சிக்குண்டுகிறான், சிக்கிறான். யார், ஆண்டவரா சிக்க வைக்கிறாரு, சரி அந்த போனா சிக்க வைக்குது, இல்ல கடக்காரங்க ஏதாவது பண்ணானுங்களா, ஒண்ணுமே இல்ல. இவன் தான் எல்லாம் இவனுடைய இருதயம் பண்ற காரியம், புரியுதா உங்களுக்கு. இவனுடைய இச்சை, இவனுடைய இருதயம், இவனுடைய கண்ணு, இவனுடைய மனசு என்ன செய்யுது, அதுல சிக்கி கொண்டு இவன் சோதிக்கப்படுகிறான், மாட்டிக்கிட்டான் சோதிக்கப்படுகிறான். இப்ப அந்த இடத்திலேயே சரியில்லை அப்படின்ட்டு போயிருந்தான்னா அப்புறம் நினைவுக்கே வந்துடாது. இப்ப இவன் என்ன, இவன் சரீரத்தோட இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்க போய் இருந்தாலும் கேஎல் இருக்குது, பெட்டாலிங் ஜாயா எங்க இருக்குது, பெட்டாலிங் ஜாயாவுக்கே வந்தாலும் இந்த போன் அவன்ல தான் இருக்குது. அவன் தூங்கினாலும் அதை விரட்ட முடியல. பிளேன் ஏரியா இன்னொரு நாட்டுக்கு போனாலும் அவனால விரட்ட முடியுமா, முடியாது. யார் பண்ற அநியாயம், அவன் இருதயம், அவனுடைய இருதயம். ஏ அவன் இருதயத்தை அவன் கட்டுப்படுத்த பழகி இருந்திருந்தா ஆண்டவர் மூலமா அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போகாது. அதெல்லாம் செய்யாததுனால அந்த போனை அவனால மறக்கவே முடியல. எப்ப அவனுக்கு தூங்குவான், அது அவன் கையில கிடைச்ச பிறகுதான் மாச கணக்கா தூங்காதவன் தூங்குற மாதிரி தூங்குவான், புரியுதா. உங்களுக்கு தெரியாது, ஒண்ணுமே சொல்லிரலையே, இது எல்லாருக்குமே நடக்கிறதுதான். அதான் யாக்கோபு சொல்லுகிற, அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனைக்குள்ள போன் இவன் கையிலுக்கு வரல, ஆனா சோதனை நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அடுத்த வசனம் பாருங்க, 15 பின்பு இப்ப எல்லாம் சோதனை தானே போயிட்டு இருக்கு. பெட்டாலிங் ஜாயில இருக்கிறான், போன் அப்படியே கம்முன்னு கடையில இருக்குது, அதுக்கு தெரியாது இவன் படுற போராட்டம்லாம் அந்த போனுக்கு தெரியாது. ஆனா இவன் இங்க இருக்கிறான், அவனுக்கு தூங்க முடியல, சாப்பிட முடியல, செக் பண்ணி பாக்குறான் பேங்க் பேலன்ஸ், எப்படி என்ன செஞ்சா இதை நான் அடையலாம், அதான் சோதனை. இப்ப 15th 15th வசனத்துக்கு வந்தா, பின்பு இந்த இச்சையானது, எந்த இச்சையானது, அந்த ஏற்பட்டதே ஏற்பட்டுச்சு இல்லைங்களா, அந்த இச்சையானது கற்பம் தரித்து, பாத்தீங்களா எவ்வளவு அருமையான வார்த்தைய யாக்கோபு யூஸ் பண்றாரு. கற்பம் தரித்துன்னா பிள்ளை பெறுகிறது, பிள்ளை பெறுறதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா, பெண்களுக்கு திருமணமானவங்களுக்கு பிள்ளை பெறுகிற பொழுது அது கற்பம் தரிக்கணுமா இல்லையா,
முதல்ல சின்னதா வந்து டாக்டர்கிட்ட போனா காட்டுவாங்க, பிள்ளைங்களை ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும் இல்லையா, அது கற்பம் தரித்து எப்படி வளரும், ஆரம்பத்தில் பார்த்தா சின்னதா இருக்கும், முகம் இதெல்லாம் தெளிவா தெரியாது. அப்ப அந்த பேபி எப்படி வளருது, கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒவ்வொரு நாளா வளர்ந்து தானே உருவமே ஏற்படுகிறது. அது கற்பம் தரித்து என்னத்தை பிள்ளையா பிறப்பிக்கும், இல்ல பாவத்தை பிறப்பிக்கும். அவன் இருதயத்தில் இப்ப அந்த ஆசை ஏற்பட்டு விட்டது. இந்த ஆசை ஏற்பட்ட உடனே அந்த ஆசையை உடனடியே துண்டிச்சிருந்திருந்தா பிரச்சனையே இல்லாம இருந்திருக்கும். ஆனா அந்த ஆசை பெருக 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 அந்த ஆசை வந்து அந்த இச்சை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போன பிறகு இவனுக்கு நீதி அநீதினு இருந்த பொழுதும் கூட இவன் வந்து என்ன செய்யறான், இந்த ஆசை அவ்வளவுதான் இருக்கிறதுனால இது அநீதிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சும் கூட அவனை அதனால வெற்றி கொள்ள முடியல. உடனே என்ன செய்யறான், இதை எப்படியே அடைஞ்சே தீரணும், இப்படியே அடைஞ்சே தீரணும். அவன் யாருங்க, இந்த ராஜா பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் இருக்கிறான், இன்னொருத்தன் விட்டு நிலத்துக்கு ஆசைப்பட்டானே, அவன் பேரங்க ஆகாபு. அருமையான ஒரு பொண்டாடி அவனுக்கு இருக்குல்ல, எசபேல், அருமையானவளா இல்லவே இல்லை. அவனுக்கு அனாவசியத்துக்கு இன்னொருத்தன் நிலத்துல ஆசைப்பட்டுச்சா இல்லையா, என்ன செஞ்சா உட்கார்ந்து அவன் வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கல, புரண்டு 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 ஏன் அவனால் அதை நீக்கிக்க முடியல, உருள்றான் அங்க உருள்றான், ஏன் இந்த நிலம் தான், அதை வாங்கணும், அது அடையணும் அடையணும் அடையணுங்கிற ஒரு வெறி இச்சை அவ்வளவு தூரம். கடைசியில் என்ன செய்யுது, எசபல் வந்து பாக்குறா இவனுக்கு இப்படின்ன உடனே அதை கேட்டு நான் வாங்கி தந்துடுறேங்க. அப்ப ஒழுங்கான கனவுனா என்ன, என்ன செஞ்சிருக்கணும், ரெண்டு தட்டு தட்டி அவளை ஒழுங்கா திருத்தி இருக்கணுமா இல்லையா, இவன் ஒழுங்கே இல்லாதவன் தானே. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவனை கொன்னுட்டு நிலத்தை வாங்கிக்கல பண்ணிட்டாங்க இல்லைங்களா. அப்ப எந்த அளவுக்கு இச்சை போயிருதுன்னு பாருங்க, இச்சை என்ன செய்யுது, பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்துக்கு என்ன செய்கிறது, பிறப்பு கொடுக்கிறது. பிள்ளை பெறுகிறது போல இது வளர்ந்து 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 மோசம், நீதியானது எல்லாம் விட்டுட்டு அது வாங்கியே ஆகணும்னு சொல்லி கடைக்கு போயிடுறான். ஒருத்தனும் இல்லாத நேரம் தூக்கிடுறான், ஏன் அவனை கண்ட்ரோலே இல்லாம போச்சு. இப்ப அதை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு வார வரையும் அது பாவம் இல்ல, அந்த பாவத்தை செய்து விடுவதற்கான எல்லாம் இருக்குது. எப்ப அவன் தூக்கி பாக்கெட்ல போட்டுட்டு வந்துட்டானோ என்ன நடந்துருச்சு, பாவம் நடந்து விட்டது. இப்ப பாவம் நடந்துருச்சுன்னா அந்த பாவம் நடக்கிறதுக்கு முன்பு என்ன என்ன நடந்திருக்குது, ஒரு வாரத்துக்கு அலமோதி இருக்குது, இந்த அளவுக்கு அவனை கொண்டு போயிருக்குது. தூங்க முடியல, சாப்பிட முடியல, எந்த நேரம் பார்த்தான் சொந்த போனை எடுத்தாலும் அந்த போன் தான் ஞாபகம் வருது, இன்னொருத்தர் போன் அடிச்சாலும் கூட நமக்கு அந்த போன் தான் ஞாபகம் வருது, இப்படியே வருது. அப்படியே இன்னொருத்தன் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானா அவங்ககிட்டயே போயிருந்தா அதை பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா. இப்ப அதெல்லாம் என்ன செய்யுது, இச்சை அவனை சும்மா இருக்கவே விடல, அவன் அதை போய் எடுத்துட்ட உடனே எப்படியோ பாவம் உருவாகி விடுகிறது. பாவமான எல்லா காரியத்திலும் இப்படித்தாங்க நடக்குது, பாவத்தை பிறப்பிக்கிறது. பிறகு பாவம் பூரணமாகும் பொழுது மரணம் சம்பவிக்கிறது. என்னது, என் போனை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போற வழியில செத்து போறானா இல்ல. இப்ப இங்க அந்த மரணத்தை சொல்ல, ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். ஏன் விசுவாசி தானே இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன், விசுவாசி இப்படி செஞ்சிடலாங்க, அவிசுவாசியை பத்தி சொல்ல. அவிசுவாசிக்கு தான் அந்த எண்ணமே இருக்காதே, அவன் சும்மா பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி செஞ்சிட்டு இருப்பான், அவனுக்கு நீதி அநீதி எல்லாம் இல்ல அவனுக்கு, அட்ஸ் ஓகே. ஆனா விசுவாசிக்கு தான் இந்த போராட்டம் ஏற்படும், ஏன் இவ்வளவு தூரம் இவனுக்கு தூக்கம் இல்லாம இருந்து அதுல போனாலும் கூட இவனுக்கு தெரியும் நான் செய்யறது தப்புன்னு, அவிசுவாசிக்கு அது தெரியாது. அப்ப இவனுக்குள்ள அந்த இச்சை அதிகரிக்கிறது மட்டும் இல்ல, அந்த இச்சையோட போராட்டம் ஏற்படுகிறது மட்டுமல்ல, அவனுக்குள்ள இருக்கிற சமாதானம் இல்லாம போயிடும், முகம் சோர்வா இருக்கும், இஸ் நாட் ஹாப்பி. ஏன், அவன் ஆவியானவரை என்ன செய்கிறான், துக்கப்படுத்துகிறான். வேதம் வாசிக்கிற நேரம் அவனுக்கு கஷ்டமா இருக்கும், இது சில நேரம் இதை கூட நிப்பாட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், ஆனா அவன் இச்சை கூடி போறதுனால அவனுக்கு பெரிய போராட்டம், அவனுக்கு சமாதானமுமே இல்ல. அந்த பாவத்தை செய்த பிறகு அவனுக்கு குற்ற உணர்வு ஏற்படுகிறது, கில்டி கான்சியஸ் ஏற்படுகிறது, இஸ் நாட் ஹாப்பி. ஆவியினாலே அவன் மரணம் அந்த விஷயத்துல ஏற்படுகிறது. புரியுதுங்களா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் இப்படிதான் ஏற்படுகிறது. இது ஒருத்தனுக்கு போனா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வேற எதுமா இருக்கலாம். ஆமா, சில பேருக்கு நான் இருக்கிற வீட்டுல போதுமென்ற மனமே பொன்னான மனசுன்னு தெரியாது, இருந்தாலும் அவர் ஒரு கார் வச்சிருக்கிறாரு, அப்ப நான் மட்டும் இப்படி வச்சிருக்கிறதா, அந்த காரில் ஆசை வர்றது, ஆசை ஏற்பட்டு என்ன செய்வோம், அவன் மாதிரி நான் இருக்கணுங்கிறது. இப்போ அது இதே மாதிரி போன் மாதிரியே அது வந்து வந்து போயிட்டு இருக்கும். கடைசியில் என்ன, வருமானத்தையும் பார்க்கறது இல்லை, வருமானத்துக்குள்ளதான் வாழணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதையும் பார்க்கறது இல்லை. அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டே நமக்கு வீட்டில் சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்களுக்குலாம் வாங்கி கொடுக்கறே பத்தாது. ஆனால் அந்த கார் ஆசை வந்த உடனே என்ன செய்வோம், தேவையில்லாமல் லோன் எடுத்து அந்த காரை வாங்குறது. இப்போ லோன் எடுத்துட்டுனா பேங்க்காரன் சும்மாவாக இருக்க போறான், சரி வாங்கிட்டு போங்க சந்தோஷமானது இல்லையே, அவன் வட்டி கேட்பானா இல்லையா, அப்புறம் அந்த வட்டி கட்டணுமா இல்லையா, எப்படி கட்டுறது, இப்ப இருக்கிற சேலரியில இருந்து தானே கொடுக்கணும். அந்த சேலரியை கொடுக்கறதுக்கெல்லாம் சாப்பிட மற்ற பில் எல்லாம் கட்டுறதுக்கு பத்தாவது நேரம் எப்படி கொடுக்கறது. அப்ப என்ன செய்வோம், சில பேர் இன்னொரு வட்டி வாங்கி வாங்கி இந்த வட்டியை கட்டுறதுக்கு, இந்த வட்டியை கட்டுறதுக்கு இன்னொரு லோன், அப்ப அதுக்கும் ஒரு வட்டி இருக்கும் இல்லையா, அப்ப வட்டி என்ன செய்யறது, அது குட்டி போடும் புரியுதா, இல்ல இல்லன்னு என்ன செய்வோம், சரி இவ்வளவுக்கு இது ஆகும், இதெல்லாம் பிரச்சனையா போகுதா இல்லையா, வெறும் ஆசை எங்க கொண்டு போய் விட்டுருச்சு, அந்த காரை வாங்க வந்துருச்சு, ரெண்டு வட்டி வாங்கியாச்சு. உடனே என்ன செய்வோம், ஒரு இன்னொரு வேலையை செய்ய பார்ப்போம், ஃபேமிலி உடையும், எதுவும் ஏற்கனவே உடைஞ்சிருச்சு, மற்றவங்களையும் பாதிக்குதான் இல்லையா, யோசிச்சு பாத்துங்க எங்க கொண்டு போகுதுன்னு யோசிச்சுப்பாங்க. இருக்கிற சமாதானம், இருக்கிற அன்பு எல்லாம் கஷ்டமா இல்லையா, பிரச்சனை. இப்ப இங்க கட்டுற வட்டி, இந்த கொடுக்க வேண்டிய பணம், இந்த பிரச்சனை எல்லாம் மோதி போனோம்னா உறவுகள் பாதிக்கப்படுமா இல்லையா, எஸ். தேவையில்லாத அனாவசியமான பிரச்சனையை நம்ம தான் வாங்கிட்டோம், நம்ம இருதயம் கர்த்தர் இல்ல ஆசைப்பட வச்சது, நாம பட்ட ஆசையினால நம்ம கஷ்டப்படுகிறோம். அது யார பாதிக்குது, நம்ம பாதிக்குது, சுத்தி இருக்கிறவங்களை பாதிக்குது, வேதம் வாசிக்க முடியல, சர்ச்சுக்கு ஒழுங்கா போக முடியல, நம்முடைய கடமைகளில் தவறுகிறோம். யார் செய்யறது இதெல்லாம், ஆண்டவர் செய்யறாரு, பகுத்து வீட்டுக்காரன் செய்யலாம். நாம இருதயத்தில் ஏற்பட்ட ஒரு ஆசை, அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்காததுனால இந்த அளவுக்கு கொண்டு போய் நம்மளை பாதிக்குது, புரியுங்களா, பாதிக்குது. கார்ல இல்ல தப்பு, போன்ல இல்ல தப்பு, எங்க தப்பு இருக்கு, நம்ம ஹார்ட் ஹார்ட்லதான் அந்த தப்பு, வேற எங்கேயும் இல்ல, ஹார்ட்ல தான் தப்பு. நம்ம ஹார்ட்டை கட்டுப்படுத்திக்கிட்டோம்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காது. நான் இன்னும் அருமையான போனை கொண்டாந்து வச்சு என்ன பண்ணாலும் கூட நம்ம அதை ஒன்றும் பண்ணாது. ஏ, நமக்கு எது தேவையோ அதை வாங்க பார்ப்போம், எது தேவையில்லையோ அதுக்கிட்ட போக மாட்டோம். இது எல்லா காரியத்திலையும், அது என்னவா இருந்தாலும் சரி, பதவியில ஏற்படுற ஆசையா இருக்கலாம், பொருள்ல ஏற்படுகிற ஆசையா இருக்கலாம், பெண்ணில ஏற்படுகிற ஆசையா இருக்கலாம், எதுலையும் இதே ப்ரோசஸ் தான். பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த ப்ரோசஸ் என்ன, இங்க சொல்லி இருக்கிறதான், எப்படி அவன் தவன் தன்னுடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகிற பொழுது அவனுக்கு ஆவிக்குரிய மரணம் ஏற்படுகிறது. இப்ப கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், இப்ப இதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா, இதை புரிஞ்சுக்கணும், இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரோசஸ் தான் எனக்கும் நடக்கும் யாருக்கும் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு கிறிஸ்தவனை நடக்க பார்க்கணுமா தெரியுமா இல்லையா. உதாரணத்துக்கு யோசேப்பை எடுத்துக்குவோம், யோசேப்பு ஒரு அழகான வாலிபன், சௌந்தரியமானவன் இல்ல, அப்ப இன்னொரு ராஜா கிட்ட போயிட்டு வேலைக்கு போக வேண்டிய அளவுக்கு அவனுக்கு வாழ்க்கையில துன்பங்கள் ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த ராஜாவுடைய மனைவி பார்த்து அவனை தவறான விதத்துல பேச ஆரம்பிச்சாலா இல்லையா, பேச ஆரம்பிச்ச உடனே என்ன நடந்துச்சு, இவனுக்கு இருதயம் இருந்துச்சு. இப்ப இவனுக்கு இருந்த இருதயம் என்ன, அது ஒரு கோல்டு இருதயமா, இச்சையே ஏற்படாத இருதயமா, இல்ல எனக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த இருதயம் தான். அப்ப அவன் பேசின ஆசை வார்த்தைகள் எல்லாம் கேட்ட உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு அடிக்கிற மாதிரி அந்த லைட் பல்பு ரெட் லைட் அடிக்க ஆரம்பிக்கும் ஆரம்பத்துல, சரிங்களா. ஆனா இவன் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த அலாரத்தோட அடிக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு அவன் போகல, மொத்த லைட் அடிச்ச உடனே என்ன செஞ்சான், புரிஞ்சுக்கிட்டான் என்ன செய்யணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாதா இல்லையா, சட்டை போனாலும் போகட்டும்னு சொல்லி என்ன செஞ்சான், என்ன செஞ்சான், ஓடிட்டான், ஓடிட்டான். ஏ, அவன் அங்க இருக்கக்கூடாது, ஓடிட்டானா இல்லையா, எஸ். இன்னொருத்தனை எடுப்போம், தாவீது, ரொம்ப அழகானவன் அவனும், அவனும் சௌந்தரியமானவன் தான். அவன் என்ன செஞ்சான், இன்னொருத்தனுடைய மனைவியை பார்த்தான், அழகா இருந்தான், அழகா இருந்தான், என்ன செய்தான், என்ன செஞ்சிருக்கணும், யோசேப்பு சொன்னதை செஞ்சிருந்த செஞ்சது தானே அவன் செஞ்சிருக்கணும். அவனுக்கும் தான் லைட் அடிச்சிச்சு, எல்லாருக்கும் அடிக்கும், லைட் அடிச்சிச்சு, அது ரொம்ப ரெட்டா வேகமா பத்த ஆரம்பிச்சிச்சு. நோ யூஸ் என்ன சத்தத்தோட அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல, அவன் இடியே விழுந்தாலும் இவன் ஆசைய போறதில்லை. நடந்ததுதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டு அவள் அடையிற வரையும் அவனுக்கு தூக்கம் இல்லையா இல்லையா? போருக்கு போயிருக்கணும். யாரு லீட் பண்ணி போயிருக்கணும்? இவன் தான் லீட் பண்ணி போயிருக்கணும். அதையும் கூட விட்டுட்டானா இல்லையா? வீட்டிலேயே இருந்துட்டானா இல்லையா? எக்ஸாக்ட்லி. யாருக்கும் இப்படிதான் நடக்கும், எல்லாருக்கும் இப்படிதான் நடக்கும். ஒரு விதமான மாற்றம் இல்ல, பொருள் வித்தியாசமா இருக்கலாம். ஒருத்தனுக்கு போனா இருக்கலாம், ஒருத்தனுக்கு காரா இருக்கலாம், ஒருத்தனுக்கு வீடா இருக்கலாம், ஒருத்தனுக்கு இன்னொருத்தனா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம எல்லாம் விசுவாசின்னு சொன்னோம்னா இது நமக்கு நடக்கும். இந்த ப்ரோசஸ் இதே விதமா தான் நம்ம மரணம் சம்பவிக்கும். ஆவிக்குரிய மரணம் இப்படிதான் சம்பவிக்குது. அதனால என்ன நடக்குது? இப்படி பாவத்தை செஞ்ச உடனே நமக்கு சந்தோஷம் இல்ல, ஆராதனையில ஒழுங்கா பாற முடியல. ஏன்னா குற்ற உணர்வு இருக்குமா இல்லையா? இந்த குற்ற உணர்வால் பாதிக்கப்பட்டு நம்ம கர்த்தரோட எப்படி ஐக்கியத்தோடையும் நெருக்கத்தோடையும் இருக்க முடியும்? நம்ம சரீரம் தான் இருக்குது, ஆனா நம்ம ஒழுங்கா பாடுறதில்ல. நம்ம இருதயம் நமக்கு என்ன தப்பு செஞ்சிட்டேன், தப்பு செஞ்சிட்டேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மன்னிப்பு கேட்டு திருந்திக்கேன்னு சொல்ற. நீ மன்னிப்பு கேட்டு செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு நீ மனம் திரும்புவாயினால் என்னோடு உன்னை உன்னுடைய உறவு மறுபடியும் சரியா இருக்கும். நாம செஞ்சிட்டே நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு மன்னிப்பு கேட்டு நம்ம திருத்திக்க பார்க்கணும். அது திருத்திக்காத வரையும் கர்த்தரோட உறவு நல்லா இருக்காது. நம்ம என்ன ஜபம் வச்சாலும் கூட அங்க போகாது, அவர் கேட்க மாட்டார் அந்த ஜபத்தை. பாவம் போக்கப்படுகிற வரையும், அதுக்கான ஒரு வழி ஏற்படுகிற வரையும் கர்த்தரோடு நம்முடைய உறவு பாதிக்கப்படும். இப்ப என்ன செய்யணும், என்ன செய்யணும்? இது எல்லாருக்கும் வர்றது, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரணும்னா வரும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? சோதனை வரத்தான் செய்யும், யாரும் தப்ப முடியாது. உங்க அங்க உறுதியத்தை பொறுத்த அளவுல தான் அந்த சோதனை. ஏன்னு சொன்னா இன்னொன்று யோசிங்க, உங்களுக்கு ஒரு காரியம் பலவீனமா இருக்கலாம், ஆனா அந்த காரியம் எனக்கு பலவீனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மொபைல் போன்னா எனக்கு அது கொல்கட்டை எடுத்துக்கோமே. இப்ப எனக்கு கொல்கட்டை ஆசைன்னு சொன்னா கண்ணாவுக்கு கொல்கட்டையே பிடிக்காம இருக்கலாம். சரிங்களா? அது நீங்க கொல்கட்டைய சாக்கு கணக்கில் கொண்டு போய் அவரை சுத்தி வச்சாலும் கூட அவர் சாமி மாதிரி அப்படியே இருந்துருவார். என்ன சுத்தி கொழுக்கட்டையா வச்சா என்ன ஆகும், என்ன செய்வேன்னு தெரியாது. பாத்தீங்களா, பொருள் வித்தியாசமா இருக்கிறியா? அப்ப ஒரே பொருளா இருக்காது, எதையும் இருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்துல பலவீனமா இருக்கலாம், எனக்கு இன்னொரு விஷயத்துல பலவீனமா இருக்கலாம். அதனால யாருக்கு ஏதாவது இருக்கத்தான் செய்யும். ஆனா எப்படி இத அணுகிறது, என்ன விதத்துல இருந்து தப்புறது, அதான் நம்ம பாக்கணுமா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்ற? இதுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னு சொன்ன அந்த சோதனையில இருந்து அதுல அகப்பட்டுக்காம இருக்கணும்னு சொன்னா முதல்ல நம்ம இருதயத்தை விசுவாசிகள் சரியா தயார்படுத்தணும். அன்றாட ஜபம், வேத வாசிப்பு அதெல்லாம் நம்ம செய்வது மட்டுமல்ல, இந்த இருதயம், அந்த பலவீனமான இருதயத்தை நம்ம என்ன செய்யணும், ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அது நம்ம தினமும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இந்த ஒரு கட்டுக்குள் கொண்டு வரணும், அந்த காரியத்தை நம்ம செய்யாட்டி அது பலவீனத்துல தான் இருக்கணும். அது பலவீனமா இருக்கிற நேரம் தான் ஆபத்து. அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், நம்ம இதயத்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். இது நமக்கு தெரியும், நமக்கு என்னென்ன காரியத்துல பலவீனம். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்னென்ன காரியத்துல பலவீனம். அப்ப அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது, அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது, சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது. சில பேர் எங்க ஊர்ல இருக்கிறாங்க, அவங்க வந்து டிவியே வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. ஏ, அது அனாவசியமா ஆன் பண்ண சொல்லும், என் பிள்ளைகளுக்கு சும்மா பார்க்க வைக்கும். அதனால அவங்க ஒரு கட்டுப்பாடு போட்டுக்கிட்டாங்க. என்னது, நாம டிவி வைக்க மாட்டோம் வீட்டில். அவங்க போய் எல்லாருக்கும் சொல்றது இல்லை, நாங்க வைக்கல, அதனால நீங்க எல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க செஞ்சது தப்பா? இல்லவே இல்லை. ஏ, அவங்க இருதயத்துக்கு அது தெரியும். அதனால அது இல்லாம இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அதனால பிள்ளைகளும் அனாவசியமா அதை பார்த்து வளர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களும் அது ஒண்ணுமே பொருட்படுத்தல, தேர் ஓகே. இருக்கிறாங்க எங்க ஊர்ல, எங்க சபையிலேயே இருக்கிறாங்க கொஞ்சம் பேர், ரைட். ஏன், அவங்களுக்கு தானே அவங்க இருதயம் தெரியும், சோ தே ஹாப்பி. என் வீட்டில் டிவி இருக்குது, ஆனா என் வேலையெல்லாம் பொறுத்த அளவுக்கு டிவி பாக்குறதுக்கு நேரமே இருக்காது. நேரமே பாதி இருந்தா நியூஸ் பார்ப்பேன். ரொம்ப டயர்டா இருந்து அப்படி இருந்தா ஒரு ஃபுட்பால் கேமோ ரக்பி கேமோ பார்ப்பேன். ஆனா ரொம்ப வாரத்தில் அது சும்மா தான் உட்காந்துருக்கும். அந்த பக்கம் எத்தனையோ தரம் கிச்சனுக்கு போற நேரம் கூட ஹால மாதிரி போயிட்டு இருப்போம், அது ஒன்றும் பண்ணாது. ஆனால் சில பேருக்கு என்ன செய்வாங்க, இது ஒரு பலவீனம். கால எலும்பு 6 மணிக்கு காஃபியோட போய் அதுக்கு முன்னுக்கு உட்காந்தா இந்த உலகத்தில் என்னென்னமல்லவா நடந்துட்டு போவோம். ஆனால் அவன் அங்கே தான் உட்காந்துருப்பான். ஒன்று மாறி ஒரு 3 சேனல் இருக்கும். பணம் கட்ட தேவையில்லாத சேனல் பார்த்து பார்த்துட்டு இவன் கேள்விப்படுறான், அடி இப்போ சேட்டலைட்லாம் வச்சு பார்க்கலாம், 48 சேனலோட வருதுன்ட்டு. என்ன செய்வான், கொண்டாந்து மாட்டு. அப்போ 3 சேனல் பார்த்தா 48 சேனல், சேனலுக்குள்ளெல்லாம் போய் 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 வந்துகிட்டு இருப்பான். பக்கத்தில் யாரும் நடந்து போனால் கூட அவனுக்கு தெரியாது. என்ன ஆகுது, யாராவது தட்டினா கூட டிவி தான். சில பேர் வீட்டுக்கு விசிட்டிங்கு போங்க, விசுவாசிங்க வீட்டுக்கு தான் சொல்லியிருப்போம், வர்றோம் பார்க்க வர்றோன்ட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம அப்படி உட்காந்துருப்போம், இவங்க அப்படி உட்காந்துருப்பாங்க, டிவி அந்த டிவி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சரி வந்திருக்கிறோமேனு ஆஃப் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்மளோடயே பேசிக்கிட்டு கண்ணெல்லாம் டிவியில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன் என்னோட பேசிக்கிட்டு கண்ணு டிவியில இருக்கும். வண்டியில் அடிக்கலாமான்னு கூட நினைக்க சிறப்பு வரும் சில நேரம். புரியுதுங்களா? தப்பா இல்லையா? ஏன் அந்த அளவுக்கு என்னது, அதுல அவ்வளவு ஈர்ப்பு சிக்குண்டு நம்ம நல்லா இருக்கவ விடுது இல்ல, சிந்திக்கிறது இல்ல, நல்லா இருக்கவே விடாது. பலவீனம். இப்ப அவங்க அவங்களுக்கு என்ன பலவீனம் இருக்கோ அதை நம்ம பாத்துக்கணும். நம்ம நம்முடைய இதயத்தை என்ன செய்யணும், பயிற்சி கொடுக்கணும் அதுக்கு இழுபடாம இருக்கிறதுக்கு. இதுல சிந்திக்காம இருக்க முடியாது. ஏன், உங்க இதயம் தெரிஞ்சது 3 பேருக்கு தான். நம்ம இதயம் நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், வேற யாருக்கு தெரியும், இருக்கா ஒருத்தன் பிசாசு. பிசாசு இப்ப நமக்கு கார் மேல ஒன்னு இருக்குன்னு சொன்னா இந்த பிசாசு அடுத்த வீட்டுக்காரனை வாங்க வச்சு நம்ம வீட்டுக்கு முன்னுக்கு பாக் பண்ண வைப்பான். நினைச்சுங்க, அவ்வளவு கெட்டிக்காரன் மோசக்காரன். அவன் பல நூற்றாண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், பல பேரை புரட்டி எடுத்திருக்கிறானா இல்லையா, வேதம் பூரா பார்த்திருக்கிறோமா இல்லையா. நம்மள சாமி ஆக்குறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். புல்லாங்கான ஒண்ணு அவனுக்கு பேரு சாத்தான். நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் நம்ம பக்கம் தான் இருக்கிறார். நமக்கு அவர் தான் அனாவசியத்துக்கு சோதனை பண்ண மாட்டாரு, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானே இருக்கிறார். இந்த 3வது பயம் மோசம், நம்ம இருதயம் மோசம். நம்ம இருதயம் பலவீனம் உடனேயே இவன் வந்து உட்கார்ந்துருவான் கூரையில. யோசிச்சுங்க, நான் அவனுக்கு வேலையே இப்போ ஸ்டெடியா இருக்கிறான், அவன் போக மாட்டான், ஒன்னும் நடக்காது. வனாந்தரத்தில் இயேசு 3 தானே சோதிச்சான், அதுக்கு பிறகு வந்தானா ஓடி போயிட்டான், ஒன்னும் நடக்காது. என்ன ஒண்ணு, அப்ப நம்ம நம்ம இதயத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்ட உடனே அவங்க கிட்ட வர்றது குறைவா தான் இருக்கும். அப்ப நம்ம பலவீனமா இருக்கிறோம்னா உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுவான், ரொம்ப சந்தோஷம் வந்துடுவான். அப்படியே போட்டு என்னமா விளையாடிக்கிட்டு இருக்கிறது, நம்மள பாவம் செய்ய வைக்கிறது. இப்ப நம்ம இதயத்தை என்ன செய்யணும், நம்ம இதயத்தை நம்ம கட்டுப்படுத்தணும். ஒரு கை பாவம் செய்துன்னு சொன்னா நீ அதை வெட்டுனா கூட பெட்டர்னு வேதம் சொல்லுதா இல்லையா? இந்த கண்ணு உனக்கு இச்சையை ஏற்படுத்துமானால் அதை எடுத்துட்டு ஒரு கண்ணோட வாழ்றது கூட பரவாயில்லன்னு ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? அதையெல்லாம் எதை காட்டுது, கையை வெட்டிக்கிறதையும் கண்ணை வெட்டி புடுங்கிக்கிறதையும் இல்ல, நம்ம ஏதோ செய்யணும்னு சொல்லுதா இல்லையா? இந்த இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த இருதயத்தை நம்ம என்ன செய்யணும், கட்டுப்படுத்தணும், பயிற்சி கொடுக்கணும். ஜெபம், வேத வாசிப்பு இதுலாம் பயிற்சி கொடுக்கணும். எது இருக்க கூடாது, நமக்கு டிவி ஒரு தொல்லைன்னு சொன்னா அந்த டிவியை உடைக்கிறது நல்லது. நீங்க போயிட்டு கண்ணை புடுங்கிக்காயிங்க, என்ன கண்ணு இல்ல, அது வைக்கிறது இங்க இருக்குது. இதை எடுத்துட்டா புதைக்க வேண்டியதுதான். அதையும் ஆண்டவர் சொல்ல என்ன செய்யணும், இதை கட்டுப்படுத்தணும், இதை கட்டுப்படுத்தணும், இதை நம்ம கட்டுப்படுத்தணும். ஆனா நம்மளால முடியும். ஏன், கர்த்தர் நம்மோடு இருப்பதனால், பரிசுத்தாவியானவர் நம்மோடு இருப்பதனால் நம்மளால முடியும். அதுக்கு பயிற்சி கொடுக்கணுமா இல்லையா, ட்ரைனிங். நான் வந்து எனக்கு ஓடுறது விருப்பம், ஓடுறது ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் செய்யறதுக்காக ஓடுறதுன்னு சொன்னா அது ரொம்ப வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு முறை ஜிம்முக்கு போறது வழக்கம் எங்க ஊர்ல இருக்கிற நேரம் முடிஞ்சா இங்க வர்றப்ப. அப்ப ஜிம்முக்கு போனா நம்ம தொடர்ந்து ஓடுறது. சில பேர் வருவாங்க, ஏறி 10 நிமிஷம் கூட இல்லை, இடுப்ப பிடிச்சிக்கிட்டே இறங்கி போயிடுவாங்க. அப்ப இது என்ன, அது எனக்கு நல்லா தெரியுது, நீ உனக்கு நீ ஒண்ணுங்க ட்ரெயின் பண்ணல, அதனால 10 நிமிஷத்துலயே என்ன ஆகும்னு சொன்னா இந்த விழா அலும்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், ஐயோ பயங்கரமா வலிக்கும். அப்ப அது அப்புறம் மூச்செல்லாம் ரொம்ப வேகமா எல்லாம் ஓட ஆரம்பிச்ச உடனே போயிருவாங்க. அப்ப நம்ம தொடர்ந்து ஒரு இதுல ஓடணும்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்தே பயிற்சி கொடுக்கணும். ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே பயிற்சி கொடுத்தா அப்புறம் நீங்க கெடுக்கெடு கெடுக்குன்னு பல கிலோமீட்டர்ஸ் ஓடுவீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த மூச்சு சீரா தான் இருக்கும், காலும் கூட கெஞ்சாது. நீங்க பாட்டுங்க, நீங்க எவ்வளவு தூரம் போக சொல்லுவீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அது பாட்டுக்கு போகும். நானே கூட ஒரு 2 மந்த்ஸுக்கு இதை செய்யாம விட்டுறேன்னு வச்சுக்கோ, திரும்ப போ ட்ரெட்மில்ல ஏறுறேன் ஓடுறதுக்கு, என்ன ஆகும்? இந்த பழைய ப்ரோசஸ், இது வலிக்கும், மூச்சு வேகமா அடிக்க ஆரம்பிக்கும். பிறகு என்ன செய்யணும்னா, என் பாடிய ஒரு ட்ரைனிங்க்கு கொண்டாந்தா பிறகுதான் அந்த பழையபடி ஓடலாம். இது பிசிக்கலா கூட நம்ம இந்த இது இருக்குது, இதே ப்ரோசஸ் தான் இந்த இருதயத்துக்கு. எப்ப இந்த இருதயத்தை நீங்க கவனிக்காம அது ஒரு கட்டுக்குள்ள வைக்காம ஜபத்தாலையும் வேத வாசிப்பாலையும் நம்ம வாழ்க்கையை ஒரு கால் போகக்கூடிய இடத்துக்கு போகாம, மனசு போகக்கூடிய இடத்துக்கு போகாம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வைக்கலன்னு சொன்னா, கர்த்தருடைய உதவியோடு அது என்ன செய்யும்? தேவையில்லாததுல ஆசைப்படுறதும் இல்லை, தேவையான இல்லாத காரியங்களை செய்யவும் வைத்து விடும். விசுவாசியால தன்னுடைய இருதயத்தை கட்டுப்படுத்த முடியும், அவிசுவாசியால தான் அது முடியாது. ரோமர் 6வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, இன்னைக்கு கூட பகல் நேரத்தில் நீங்க போய் வாசிச்சு பார்க்கலாம். அதுல சொல்லி இருக்குது, இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, இச்சையான காரியங்களை மாம்ச பிரகாரம் நடக்காம இருக்கணும், மாம்சத்தை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அது ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம். சில நேரம் உபவாசம் எடுக்கிறது நல்ல, ஆண்டவர்கிட்ட சாமான் வாங்கிக்கிறதுக்கு இல்ல, நம்ம உடலை கட்டுப்படுத்துறதுக்காக, கட்டுப்படுத்துறதுக்காக அந்த காரியங்களை செய்யணும். இப்போ நம்ம ரொம்ப ஃபேட்டா இருக்கணும்னு வச்சுக்கோ, நம்ம கொழுப்பு சத்து கூட, இப்ப நம்ம என்ன செய்யணும்? கட்டுப்படுத்தணுமா இல்ல? எல்லாம் என்ன சொல்லுவான்? நாக்க கட்டுப்படுத்துன்னு சொல்லுவான். நான் பாட்டுக்கு 10 இட்லி போட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? சில நேரம் இருக்கிறாங்க, ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப ஒரு மெக்டானல்ஸ் எங்கேயோ நினைக்கிற சாப்பிட போயிருந்தோம், ஒருத்தன் வர்றான், அவனுக்கு அந்த கதவு உள்ளுக்கு வர்றதுக்கு கூட முடியல, அந்த அளவுக்கு இப்படி இப்படின்ட்டு வர்றான். அப்படி வந்து உட்காந்து 4 பர்கர்ஸ் வாங்கி என் மூக்குது உட்காந்துக்கிட்டு திங்கிறாயா? நான் பார்த்தேன், அவனை பாக்குற நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா உயிரோட ஒருத்தன் சாகிறதுக்கு கஷ்டப்படுறான், அவன் செய்யக்கூடாது. இருக்கிற உடம்பு என்ன, ஒரு இதே இல்ல, நாலு என்ன நாக்கு அவ்வளவு தூரம், 4 பர்கர். அது அங்க உள்ள பர்கர்ஸ் எல்லாம் பெருசா இருக்கும், நம்ம உள்ள பர்கர்ஸ் மாதிரி சின்னதா இருக்காரு. அப்ப அது சாப்பிடறதுனால அவன் எப்படி இருக்கு, எனக்கே கஷ்டமா இருந்துச்சு பாக்குறது. இப்ப நம்ம நாக்க என்ன செய்யணும்? நாக்க கட்டுப்படுத்தணும் இல்லீங்களா? அது லாஜிக்கல். நாக்க கட்டுப்படுத்தினா தான் வயிறு ஒரு கட்டுக்குள்ள இருக்கும். நாக்க கட்டுப்படுத்தாட்டி பெருசாயி பெருசாயி ரொம்ப கஷ்டம் தான், பெரிய சைஸ் உடுப்புலாம் வாங்க வேண்டியது. அந்த மாதிரி இருதயத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் கர்த்தருடைய உதவியோடு. நம்ம இருதயத்தை கட்டுப்படுத்தி அப்ப அந்த இருதயம் என்ன செய்யும்? ஒரு கட்டுக்குள்ள இருந்தா அது நம்ம சொன்னபடி அது வேலை செய்யும், நம்ம சொன்னபடி அது வேலை செய்யறதுக்கு கொண்டாடணும் அந்த இருதயத்தை. அதுதான் ரோமர் 6வது அதிகாரம் சொல்லுது, வேதத்துல பல பகுதிகள் அப்படி சொல்லுது. மாம்ச இச்சைக்கு உட்படுத்தி விடாமல் அதை நம்முடைய ஒரு கட்டுக்குள் கொண்டு வரணும். கொண்டு வருகிற பொழுது நம்ம இருதயம் நம்ம சொன்னபடி கேட்கும், அது நம்ம கட்டுக்குள்ள இருக்கணுமே தவிர நம்ம இருதயத்தின் இழுபட்டு போகிற படியில நாம நட போக கூடாது. யாக்கோபு இங்க சொல்லுகிறார், பாவத்தையும் சோதனையும் பற்றி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நம்ம சோதிக்கிறது இல்ல, அது நம்ம இருதயம் தான் அந்த காரியத்தை செய்ய வைக்கிறது. என்னைக்கு நம்ம அன்றாடம் பாடுபட்டு, ஏன்னா தேவன் வந்து வேத வாசிப்பு ஜெபம் சில நேரங்கள் அவசியமான பொழுது உபவாசம் எடுக்கிறது, நம்முடைய சபையினுடைய ஐக்கியம், சபை மக்களுடைய ஐக்கியம், இதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம பாவத்தை செஞ்சிடாம பரிசுத்தவான்களாக கர்த்தருக்கு தொடர்ந்து ஆராதனை செலுத்தி கொண்டு வருவதற்காக. வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை செய்யணும், வேதம் அதுக்கான ஆலோசனைகளை கொடுக்கிறது, வேத ஆலோசனைகளை கேட்டு 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 அதன்படி நடக்கிறதுக்கு இருதயத்துக்கும் நமக்கு ஒரு பயிற்சியை கொடுத்தோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? ஒரு கட்டுக்குள் வாழலாம். அதாங்க சுதந்திரம். கிறிஸ்தவ சுதந்திரம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ சுதந்திரம்னு சொன்னா பாவத்தை செய்யாம வேத வரம்புக்குள் வாழ்றதுதான் கிறிஸ்தவ சுதந்திரம். அதுக்குள்ள வாழ்கிற பொழுதுதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம். இல்லைன்னா என்ன செய்வோம்? பாவத்தை செய்து கொண்டிருப்போம். பாவத்தினால் நமக்கு ஏற்படுகிறது என்ன? மரணம் தான் சம்பவிக்கிறது. நன்மை அதனால வருமா? வராது. ஆகவே யாக்கோபியனுடைய வார்த்தைகளை கேட்டு, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன சோதனையை சந்திக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் அது வித்தியாசமாக கூட இருக்கலாம். இருதயத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து கர்த்தருக்கு எது பிரியமானதுங்கிற அந்த காரியத்தை நம்ம செய்கிற பொழுது நாம பாவத்தை செய்யாம கர்த்தரோடத்துல ரொம்ப ஐக்கியத்தோட நம்ம வாழ முடியும். அதை நினைச்சு பாருங்க. ஏன்னா அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவரோட நமக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு உறவும் ஒரு ஐக்கியமும் இருக்கணுங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். அதை நம்ம குழப்பிக்கலாமா? நம்முடைய சொந்த இச்சையினால நம்ம இருதயத்துக்கு ஒரு விடுதலை ஏற்பட்டிருக்கா இல்லையா? நிச்சயமா ஏற்பட்டிருக்கு. ஏன் அது தொடர்ந்து ஒரு சுயநனவு இல்லாம பாவத்தை செஞ்சு கொண்டு போற இருதயம் அல்ல, இது கர்த்தர் நேசிக்கிற ஒரு இருதயம். சுவாசியனுடைய இருதயம் ஆண்டவர்ல அன்பு காட்டுகிற ஒரு இருதயம், நன்மை தீமைன்னு எது தெரிஞ்ச ஒரு இருதயம். அப்ப நன்மையை நம்ம செய்யணும், கர்த்தருக்கு எது பிரியமானதுன்னு அந்த காரியங்களை செய்யறதாக இருக்கணும். வேற எதையும் செய்ய போகல, எது நன்மையானதோ, எது பிரயோசனமானதோ, எது நமக்கு பலன் அளிக்குமோ, பிலிப்பியர்ல வாசிக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரியான காரியங்கள்ல நம்ம இருதயம் போகணும். இருதயத்தை கட்டுப்படுத்துங்க, இருதயத்தை ஒரு கட்டுக்குள்ள, வேதத்தினுடைய ஆட்சிக்குள்ள அந்த இருதயத்தை கொண்டு வாங்க. அனாவசியமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அழிச்சிக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டுச்சுன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கும், குடும்பம் பிள்ளைகளை எல்லாம் பாதிக்கும். ரொம்ப பேர் நம்ம இந்திய இதுல வந்து நம்ம குடும்பங்கிறதே நம்ம அது சரியாவே பாக்குறது இல்லைங்க. பிள்ளை வளர்ப்பு குடும்பமே இல்லை, நம்ம சுயநலவையே பார்த்துட்டு இருக்கிறோம். பிள்ளைங்க கெட்டு போறாங்கன்னா இது நீங்க தான் காரணம்னு மறந்துடாதீங்க, நீங்க தான் கெடுக்கிறீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இல்லாததுனாலதான் பிள்ளைங்க கெட்டு போகுது. உங்க வாழ்க்கை ஒரு உதாரணமா இல்லாததுனாலதான் பிள்ளைங்க கெட்டு போறது. சூழ்நிலை கெடுக்கிறது இல்ல பிள்ளைங்களை, நாம தான் கெடுக்கிறோம். உங்க வாழ்க்கை ஒழுங்காக ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தா உங்க பிள்ளைங்க பாக்குற அளவுக்கு உங்க மாதிரி இருக்கணும்னு நினைக்கணும். ஆனா உங்க வாழ்க்கை அசிங்கமாக இருக்குமானால் உங்க பிள்ளைங்க எப்படி நல்லா வளர முடியும்? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நமக்கு மிஷன் வந்து வீடுதான் முதல்ல. வீட்டுல நீ மிஷினரியா இல்லாட்டி வெளியே இருந்து என்ன பிரயோசனம்? வீட்டு பிள்ளைங்களுக்கு சுவிசேஷம் கொடுக்கற யாருடைய கடமையா இருக்கு? பெற்றோருடைய கடமையா இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் கொடுக்கற அளவுக்கு உங்க வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா என்ன பிரயோசனம்? சபையை எதிர்பார்த்த என்ன பிரயோசனம்? அதனாலதான் எப்பவுமே குடும்பங்கள் ஒழுங்கா இருந்தா தானே சபை ஒழுங்கா இருக்க முடியும், குடும்பங்கள் ஒழுங்கா இருந்தா தான் சபை ஒழுங்கா இருக்க முடியும். புரியுதுங்களா? அனாவசியத்துக்கு நம்முடைய இருதயம் இச்சையினால இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு பாவம் செஞ்சு ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டு விடாத படிக்கு நம்ம இருதயத்தை ஒரு வேத கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தேவனுக்கு மகிமையுள்ள வாழ்க்கையை வாழணும். செய்வீங்களா? சிந்தித்து பாருங்க, ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, காலை வேளையிலும் நீர்தாமியமுடைய வார்த்தையின் மூலமாக எம்மோடு பேசி எம்மை சிந்திக்க வைத்ததற்காக ஸ்தோத்திரம். புல்லாங்கானவன் எங்கள் நாம் நன்மையாக வாழ்வதை விரும்புவதில்லை ஆண்டவரே. பலவீனமான இருதயத்தை கொண்டிருக்கிற நாம் அன்றாடமும் அந்த இருதயத்தை உம்முடைய வேதத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வாழ வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை நாம் கொண்டிருக்கிறோம். அத்தகைய வாழ்க்கையை நாம் சரியானபடி வாழ்ந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும், தொடர்ந்து எங்களோடு பேசும். இங்கு வந்த காரியங்களும் கூட உம்முடைய நாமத்துக்கு மகிமையை அளிக்கும்படியாக தொடர்ந்து நடந்து வர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி உதவி செய்ய மாண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து கேட்கிறோம், ஆமேன்.